الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تهزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إذا تشهد أحدكم فليستعذ بالله من أربع يقول اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال رواه مسلم صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு தபாரக தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் முத்தகீன்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா என்னை பார்த்து தலை உத்தர பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் வதஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பரீட்சை களமாக இந்த உலகத்திலே வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு வினா பத்திரத்திற்கு நாங்கள் எல்லாம் விடைகள் எழுதி கொண்டிருக்கிறோம். இதற்கான முடிவுகளை பெறுபவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுடைய கைகளிலே வழங்க இருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளையில் எங்களுடைய வலக்கையிலே அவன் எங்களுக்கு பட்டோலையை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் மூன்று பிரதான கேள்விகளுக்கு நாங்கள் விடை தேட வேண்டி இருக்கிறது. ஒன்று, நாம் எங்கிருந்து வந்த சமுதாயம்? இரண்டு, நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூன்று, நாம் செல்ல வேண்டிய இடம் எங்கே? இந்த மூன்று பிரதான வினாக்களுக்கும் விடை தேடி அதற்கான அமல்கள் இந்த உலகத்திலே செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகி கொள்ள வேண்டும். முதலாவது பிரதான வினா, நாம் எங்கிருந்து வந்தவர்கள்? எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், சுவர்க்கத்தில் இருந்து வந்த சமுதாயம் நாங்கள். எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த உயரிய ஜன்னத்தை சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான நல்ல பல அமல்கள் செய்வதற்காக இந்த உலகத்திலே நாம் வந்திருக்கிறோம். வந்த நோக்கத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. மர்மையில் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கின்ற அந்த தீர்ப்பு இருக்கிறது. அது முஸ்லிம்களாகிய எங்களுக்கு சுவர்க்கத்தை நோக்கிய ஒரு சீட்டாக அல்லாஹுடைய அனுமதி பத்திரமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டே நரகத்தை அடையக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை நாம் யாரும் அடைந்துவிடக் கூடாது. நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இறை நிராகரிப்பாளர்களான காஃபிர்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுவை சிறுக்கு வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நயவஞ்சகர்களான முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுவை வணங்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி நடக்கின்ற ஒரு ஏக முஸ்லீமுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இடம் வைத்திருக்கிறானே ஒழிய, அவன் ஒரு காலம் நரகத்திற்கு இரையாக ஆகிவிடவும் கூடாது. அதற்கான வழியை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் முடியாது. அவ்வாறான ஒரு உயரிய இலட்சியத்தில் தான் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக்வ தஆலா சூரத்துல் முல்கிலே அழகாக சொல்லி காட்டுகிறான், மனிதா உனக்கு நாங்கள் வாழ்க்கையை தந்திருக்கிறோம், வாழ்க்கைக்கு அடுத்ததாக உனக்கு மரணத்தையும் தந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை முடிந்து நீ மரணத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் என்றாவது ஒரு நாள் நீ அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய மரண தருவாய் இருக்கிறதே, அது அல்லாஹுவை நீ சந்திக்கக்கூடிய நேரம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். சிரித்த முகத்தோடு நீ அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் பிரிதோர் ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான்,
வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.
உலகத்தில் நீங்கள் எவ்வாறாவது வாழ்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதனுடைய கையிலே பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவன் படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம். பெரும் சொத்துக்களுக்கும் பெரும் பட்டம் பதவிகளுக்கும் ஆளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் எவ்வாறான நிலையில் நீ வாழ்ந்தாலும் சரிதான், நீ மரணிக்கக்கூடிய உன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிறதே, அது அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக நீ அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லீம் அல்லாத நிலையில் யாரும் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான் என்றால், நாம் உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்றால் அதே முஸ்லிமான நிலையில்தான் நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஓர் மனிதன் காலையிலே முஃமீனாக இருப்பான், மாலையிலே அவன் காஃபிராக ஆகிவிடுவான். மாலையிலே முஃமீனாக இருப்பான், மறுநாள் காலையிலே கண்விழிக்கின்ற நேரத்தில் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளான ஒரு காஃபிராக கண்விழிப்பான். காலமெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்திருப்பான். சக்கராத்துடைய நேரத்திலே ஈமானை அவன் பறிகொடுத்து அல்லாஹுவை சந்திக்கின்ற நேரத்திலே அவன் ஒரு காஃபிராக அல்லாஹுவை சந்திப்பான். காலமெல்லாம் ஒரு மனிதன் காஃபிராக வாழுவான். சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஹிதாயத்துடைய ஒளியை பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்றால் அவன் உண்மையான முஃமீனாக அல்லாஹுவை சந்திக்கிறான். எனவே நாம் இருக்கின்ற இந்த நேரத்தை வைத்து, இந்த ஹிதாயத்தை வைத்து நாம் யாரும் முடிவு கட்டிவிட முடியாது. நான் ஒரு முஸ்லீமாக வாழ்கிறேன், முஸ்லீமாகவே மரணிப்பேன், இதே தன்மையோடு சுவர்க்கத்தை அடைந்து கொள்வேன் என்று யாரும் உறுதிபட நீயத்து வைத்துக் கொள்ள முடியாது. எல்லாம் அந்தஸ்துக்கு மேலாக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் ஐங்கால தொழுகைகளை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். சுபகு தொழுகைக்காக வந்த நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தக்பீர் கட்டி என்ன பிரார்த்திக்கின்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, எங்களுக்கு தந்திருக்கின்ற ஹிதாயத்தை பறித்து விடாதே யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை ஒளியை கொண்டு பிரகாசமடைய செய்வாயாக என்றல்லவா நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பதிருக்கு கேட்டால் போதாதா? ஏன் புஹர் தொழுகைக்கும் நாங்கள் கேட்கிறோம், புஹர் தொழுகைக்கு அடுத்து வருகின்ற அசரிலும் கேட்கிறோம். இப்படியாக ஐந்தால தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காஅத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்றால், நேரத்திற்கு நேரம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த ஹிதாயத்தின்கின்ற ஒளி வெளிச்சம் அது சென்றுவிடும். அது செல்லாமல் இருப்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப தொழுகைகளில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ஹிதாயத்தின்கின்ற அந்த பேரொளியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டம் இருக்கிறதே, அது ஒரு குறுகிய காலம், அது சோதனைகள் நிறைந்த காலம், போலியான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எதுவும் நிரந்தரம் இல்லை, எம்மிடத்தில் எல்லாம் இருக்கும், அதனை அனுபவிப்பதற்கு நாங்கள் இருக்க மாட்டோமே, எல்லாம் இருக்கும், அதனை அனுபவிப்பதற்கான உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு இருக்காதே, இதனை நினைத்தாவது மனிதன் படிப்பினை பெறுகிறானா? இல்லை, கொண்டு வந்தவனைப் போல அனைத்தையும் அள்ளி சுருட்டிக் கொண்டல்லவா செல்ல போகின்ற மனிதனைப் போல இன்று போட்டி போட்டுக் கொண்டு உழைக்க ஆரம்பித்த மனிதன் பணத்திலும் செல்வத்திலும் உலக ஆசா பாசங்களிலும் மனிதன் மூழ்கி இருக்கிறான். மரணத்துடைய சிந்தனை இல்லை, கபருடைய அகாபுடைய பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நாளை ஒரு நாள் நான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் எனக்கு கேள்விகள் பல இருக்கிறதே என்று கூட மனிதன் சிந்திக்காமல் ஆணவத்தோடு பெருமையோடு கர்வத்தோடு அல்லவா இந்த பூமியிலே மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களை விட வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் பணத்தோடு பொருளாதாரத்தோடு பட்டம் பதவிகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தவர்களுடைய படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஓர் மனிதன் இந்த உலகத்திலே மூன்று விதமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்கிறான். ஒன்று, ஒரு குடும்பத்தை அவனால் எடுத்துக்கொள்ள முடிகிறது, ஒரு சாலிஹான மனைவி, பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூவரும் சேர்ந்தால் ஒரு குடும்பமா இல்லையா? எனவே அவன் குடும்பத்தை அவன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். இரண்டாவது, வெயில் மழை பாராமல் உழைக்கிறான், பணத்தையும் பொருளாதாரத்தையும் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். மூன்றாவது சம்பாத்தியம் என்ன தெரியுமா? அமல்களையும் சம்பாதித்துக் கொள்ளுகிறான், அவ்வப்போது நன்மைகள் செய்கிறான், நன்மைகளை விட அதிகமான பாவங்களும் செய்கிறான். எனவே பாவத்தை விட நன்மைகளை மனிதன் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். மனிதன் மௌத்தாகிவிட்டால், அவனுடைய உடம்பிலிருந்து உயிர் சென்று விட்டால், இப்போது இவன் மையத்தாகி இருக்கிறான், இவனை குடும்பத்தில் உள்ளவர்கள் அவசரமாக குளிப்பாட்டுகிறார்கள், கபனிடுகிறார்கள், தொழுவிக்கிறார்கள், முஸ்லீம் மையவாதிகளை நல்லடக்கம் செய்வதற்காக அவசரமாக எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்களா இல்லையா? இந்த ஜனாதாவை நாங்கள் சுமந்து செல்லுகின்ற நேரத்திலே எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இரண்டு விதமான பொருள்கள் அவனுடைய மையத்தோடு பின்தொடர்ந்து செல்லுகிறது. அவற்றில் ஒன்று அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய அமல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், வயர்ஜூ இஸ்னான், கபரில் அவர் ஜனாதாவை வைத்து மண்ணை போட்டு விட்டால் குடும்பத்தவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள், மையத்தோடு சென்ற வாகனங்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சுகங்களும் வீட்டுக்கு வந்துவிடும். வயபுகா அமலுஹு, அவன் செய்த அமல் இருக்கிறதே அது வீட்டுக்கு வராது, அவனோடு கபரிலே அந்த மையத்தோடு நிரந்தரமாக தரிபட்டு நிற்கும் என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது நல்ல அமலாக இருக்கும் என்றால் அவன் விமோசனம் அடைந்தவனாக சிரித்துக் கொண்டு சன்மானத்தோடு அந்த கபருடைய வாழ்க்கையை வாழ்வான். அவன் செய்ததெல்லாம் பாவம் தான், அநியாயம் தான், அராஜகம் தான், மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை தான் உண்டாக்கினான், சிரித்தவர்களை அளவைத்தான், சந்தோஷமாக இருந்த கணவனையும் மனைவியையும் சிரிக்க பார்த்தான், சமூகத்திலே பல பிசுனாக்களை உண்டாக்கினான் என்றால் இவனுடைய அமல்கள் நன்மைக்கு பதிலாக பாவமாக இருக்கிறதே. எனவே இவனுடைய மன்னரை மிகவும் படுமோசமான அதாபுகள் நிறைந்த ஓர் மன்னரையாக அங்கே காட்சி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு சிறியதோர் சூறாதான் இந்த சூராவினுடைய கருத்தை கொஞ்சம் தர்ஜுமாவை எடுத்து நீங்கள் ஆழமாக அகலமாக ஆறுதலாக இருந்து சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வரும். நான் அல்லாஹ்வை எப்படி அப்பா சந்திக்க போகிறேன், ஒரு சீதேவியாக நான் சந்திக்க போகிறேனா அல்லது பாவம் செய்த ஒரு மூதேவியாக நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேனா என்று இந்த சிறியதொரு சூரா எங்களுக்கு ஆழமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனை எல்லாம் திறந்து பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ சிந்திப்பதற்கோ அதனை நாலு பேரிடத்தில் சொல்லுவதற்கோ எங்களுக்கு நேரம் இல்லையே. இதனால் மனிதன் மௌத்தையும் மறந்து விட்டான், மரணத்துடைய வேளையில் என்னுடைய நிலைமை என்ன ஆகப்போகிறது என்பதனை மனிதன் மறந்து விட்டான். அதனால் தான் இந்த பூமியில் தான் நினைத்ததையெல்லாம் பேசுகிறான், தான் நினைத்தவாறெல்லாம் நடக்கின்றான், தான் சம்பாத்திய பணம் தானே என்பதற்காக அந்த பணத்தை வைத்து பாவமான காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒரு மனிதன் சாலிஹான அமல் செய்திருக்கிறான், அவன் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இந்த மனிதனுக்கு அருகாமையிலே வருகிறார்கள். வருகிறார்கள் என்று சொல்லுவதை விட அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், என்னுடைய நல்லடியான் ஒருவன் சக்கராத்தில் இருக்கிறான், செல்லுங்கள், அவனுக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா 500க்கும் மேற்பட்ட ரஹ்மத்துடைய மலக்குமார்களை ஒரு சாலிஹான நல்லடியான், எப்படியான சாலிஹான அடியான் தெரியுமா, அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதனையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். إن الذين قالوا ربنا الله இந்த நேரத்திலும் சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹ் என்று சொல்லுவான், கவலையாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவான், கவலையிலே இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் லாபம் கிடைத்தாலும் நஷ்டம் கிடைத்தாலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவானே ஒரு ஈமான்தாரி. இந்த ஈமான்தாரி ஈமான் நிறைந்த உள்ளத்தையுடைய மனிதன் சக்கராத்திரி நேரத்தில் இருக்கின்ற நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள், இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாபு வலா தஹ்சனு அடியானே கபருடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படுகிறாயா, மன்னரை இருக்கிறதே அது புழுக்கள் நிறைந்தது, பூச்சுக்கள் நிறைந்தது, விஷஜந்துக்கள் நிறைந்தது, அது மண் நிறைந்தது, களிமண்ணாக இருக்கும், அங்கே நாற்றம் வீசும், இருட்டறையாக இருக்கும், யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாதே, இந்த மன்னரைக்கல்லவா நான் செல்ல போகிறேன் என்று மனிதா நீ பயப்படுகிறாயா. அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அல்லா தகாபு கபருடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படாதே அடியானே, வலா தஹ்சனு அன்பான மனைவி பாசமான குழந்தைகள் உறவினர்கள் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டல்லவா நான் போகிறேன் என்ற கவலை இருக்கிறதா, அல்லா தஹ்சனு நீ கவலைப்பட வேண்டாம் அடியானே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய வார்த்தையை பாருங்கள், கபருடைய வாழ்க்கை நினைத்து நீ பயப்பட வேண்டாம், அதாவை நினைத்து நீ பயப்பட வேண்டாம், அங்கே இருட்டு இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது என்று பயம் வேண்டாம், அதே நேரத்தில் உலகத்துடைய வாழ்க்கையை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலையும் உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா, நஹ்னு அவுலியா உக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் உனக்கு நாங்கள் அவுலியாக்களாக பாதுகாவலர்களாக இருந்தோமே, இதே போல நீ கபரில் வைக்கப்பட்டாலும் உனக்கு பாதுகாவலர்களாக நல்ல நண்பர்களாக நாங்கள் தானப்பா உங்களுக்கு பக்கத்திலே வந்து இருக்க போகிறோம், நீ ஒன்றை நினைத்து பயப்படாதே, உனக்கு உதவியாக சிறந்த நண்பர்களாக நாங்கள் மண்ணறையில் இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இந்த மனிதனை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் உனக்கு வாக்களித்த உயரிய சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு தயாராக்கி வைத்திருக்கிறான், அங்கே பார் என்று சக்கராத்தில் வைத்து அந்த மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். சக்கராத்தில் இருக்கின்ற மனிதன் அந்த சொர்க்கத்தை பார்ப்பார், அவருடைய சொர்க்கம் மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இவருடைய உடலில் இருந்து உயிர் சென்றவுடன் இவரை அடைந்து கொள்வதற்காக சுவர்க்கத்து கண்ணியர்களான கண்ணழகிகள் ஹூருல் ஐன்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து சக்கராத்தில் இருக்கின்ற மனிதன் அந்த சுவர்க்கத்து கண்ணியர்கள் போடுகின்ற போட்டிகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக் கொண்டிருப்பார். ஒரு மலரை போல் இவருடைய முகம் மலர்ந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் மலக்கில் மௌத்தவர்கள் அவருடைய உயிரை மிகவும் இலகுவாக மென்மையாக இனிமையாக கனிவாக எடுத்துக் கொள்ளுவார்கள். சிரித்த முகத்தோடு இவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். ஜனாதாவுடைய செய்தியை கேள்விப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் வருகிறார்கள், முகத்தை திறந்து பார்த்து விட்டு பேசுகிறார்கள், ஆஹா எவ்வளவு ஜீனத்தாக இருக்கிறது இந்த ஜனாசாவுடைய முகம். பேசுகிறார்களா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த மக்களுடைய கண்கள் சுவர்க்கத்துடைய காட்சியை பார்த்து பார்த்து ரசித்த நிலையிலேயே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்களோ இவர்கள் தான் சீதேவியான மௌத்தை சந்தித்தவர்கள், இவர்கள் தான் கண்ணியமான மௌத்தை சந்தித்தவர்கள், இவர்கள் தான் சுவர்க்கவாதிகள். இப்படியான சந்திப்பை தான் நாங்களும் அடைய வேண்டும். வெறுமனே அடைவது என்றால் அது பணத்தால் வாங்கக்கூடிய ஒன்று அல்ல, எங்களுடைய வீரத்தினால் தைரியத்தினால் பெறக்கூடிய ஒன்று அல்ல. வாழ்க்கையின் முடிவை வைத்து அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ்வுடைய வெகுமதியாக இருக்கிறார். இதற்கு பதிலாக ஒரு கெட்ட மனிதன் இருக்கிறான், அநியாயம் செய்தவன், தொழுகை இல்லாதவன், அதிகமான பாவங்கள் செய்த மனிதன், எத்தனை பாவங்களை செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் சக்கராத்துடைய நேரத்திலே பிடிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான். அந்த மனிதன் சக்கராத்திலே இருக்கின்ற நேரத்திலே முதன் முதலாக அவனுக்கு சுவர்க்கத்தை காட்டப்படும். இந்த மனிதன் ஆசை கொள்வான், ஆசை அல்ல பேராசை கொள்வான், ஆகா இவ்வளவு காலமும் பாவம் செய்திருந்தும் கூட இரக்கமுள்ள ரஹ்மான் எனக்கு சுவர்க்கத்தை அல்லவா காட்டுகிறான், ஆசை கொள்வான். ஆனால் அவனுக்கு சொல்லப்படும், நீ அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக முறையாக நிறைவேற்றியிருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் பரிசு இதுதான் அப்பா, ஆனால் நீ உலகத்திலே செய்த பாவங்கள் இதனையெல்லாம் தடுத்து விட்டது, அங்கே பார் என்று நரகத்துடைய காட்சியை காட்டப்படும். நரகத்தை பார்ப்பான், சக்கராத்தில் இருந்து கொண்டே பயந்து விடுவான். மலக்கில் மௌத்தவர்கள் உயிரை பறிக்க வருகின்ற நேரத்திலே அவன் மறுத்து விடுவான், சொல்லுவான் என்னால் மௌத்தாக முடியாது. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை நான் வீணாக்கி விட்டேன், பாழாக்கி விட்டேன், எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ், அமலு சாலிஹான் சாலிஹான அமல்கள் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தர முடியாது. இப்படித்தான் ஃபிரௌனும் உழண்டு கொண்டிருந்தான். நைல் நதியின் ஆழத்தை ஃபிரௌன் அடைந்த நேரத்திலே, அவனுடைய கழுத்துக்கு மேலால் தண்ணி பாய்கின்ற நேரத்திலே, அல்லாஹ் மூழ்கடிக்க செய்கின்ற அந்த உயிராபத்து நிற்க நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தா, நான் உன்னை ஈமான் கொள்ளுகிறேன், உன்னை நான் ஏற்றுக் கொள்கிறேன், உனக்கு நல்ல பல அமல்கள் செய்கிறேன். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மனிதா, நீ ஈமான் கொள்ள மாட்டாய், நீ சாலிஹான அமல்கள் செய்ய மாட்டாய், மரணத்தின் பயத்தினால் அல்லவா உழந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு சந்தர்ப்பமே கிடையாது என்று அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். இதே போலத்தான் ஒரு கெட்ட அடியான் சக்கராத்தை அடைகின்ற நேரத்திலே நரகத்திலே காட்சியை பார்த்து பார்த்து பயந்து விடுவான். அவனுடைய வெண்மையான முகமும் பயத்தினால் கருத்து விடும், கண் விழிகள் பிதுங்கி விடும். குடும்பத்தார்கள் அருகில் இருந்து ஏதோ ஓதுவார்கள், அழுவார்கள், ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவன் சக்கராத்திலிருந்து போராட்டம் மன்றாடிக்கொண்டிருப்பான், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். எனவேதான் அல்லாஹ் அந்த சூரத்து தக்காதுலை சொல்லி காட்டுகிறான். ஓதுகிறோமா இல்லையா? கருத்துக்களை படியுங்கள், சிந்தியுங்கள். நிச்சயமாக சத்தியமாக ஒரு கெட்ட அடிய நரகத்தை கண்ணால் பார்த்துக் கொண்டேதான் அவன் மரணிப்பான். இந்த நேரத்தில் மலக்கில் மௌத்தவர்கள் வருவார்கள். அவனுடைய உயிரை பறிக்கின்ற நேரத்திலேயே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ என்னுடைய உயிரை பறிக்காதே, எனக்கு பயமாக இருக்கிறது என்றால் மலக்கில் மௌத்தவர்கள் விட்டு விட்டு சென்று விடுவார்களா? அல்லாஹுடைய பதிலை பாருங்கள். யாரெல்லாம் அவர்களுடைய உயிரை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்களோ அல்லாஹுடைய தண்டனைக்குரிய மலக்குமார்கள் பலமான அடியாக அவனுடைய முதுகிலும் அவனுடைய முகத்திலும் அவனுடைய நெஞ்சுகளிலும் அடிப்பார்கள். அந்த அடி இருக்கிறதே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைக்கு அடித்த அடியை போன்ற அல்ல அடி அந்த அடி. ஒரு ஆசிரியன் தன்னுடைய மாணவனுக்கு அடித்த அடியை போன்ற அல்ல சக்கராத்திலே ஒரு கெட்ட பாவி வாங்குகின்ற அடி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடியை வாங்கித்தான் பார்க்க வேண்டும். மனிதன் நொந்து விடுவான், அல்லாஹ் பிடித்து விடுவான். உலகத்திலே ஆயிரத்தினால் துள்ளி திரிந்த மனிதனே, நீ என்னை வந்து சந்திக்க பயப்படுகிறாயா? என்னிடத்திலே வா, உனக்கு கூலியை தருகிறேன் என்றேன். மலக்குமார்கள் அடிப்பார்கள். அந்த அடி இருக்கிறதே நெருப்பில் விழுந்த புழுக்களை போன்று மனிதன் துடித்து விடுவான். பலவந்தமாக அந்த மனிதனுடைய கெட்ட உடம்பில் இருந்து அந்த உயிர் பிடுங்கி எடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜனாசாவை பார்க்கிறார்கள், உறவினர்கள் வருகிறார்கள், நண்பர்கள் வந்து பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு வெளியேறி சென்று ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். எவ்வளவு அழகாக இருந்த முகம், பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, விகாரமாக இருக்கிறது, அவலட்சணமாக இருக்கிறது என்று முணுமுணுத்துக் கொண்டு பேசிக்கொண்டே செல்லுகிறார்களே. எதனால் இந்த முகத்துடைய மாற்றம் தெரியுமா? மரணத்துடைய வேளையிலே அல்லாஹ் எதனை கொண்டு இந்த முகத்தை கருப்பாக பயங்கரமாக மாற்றி அமைத்தான் என்றால், இவன் தான் கெட்ட அடியான், ஒரு கெட்ட மௌத்தை சந்தித்திருக்கிறான், நரகத்தை பார்த்துக் கொண்டே சந்தித்திருக்கிறான். எனவேதான் இவனுடைய முகத்தை அல்லாஹ் இவ்வாறாக மாற்றி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மௌத்தான உடம்பை நாங்கள் குளிப்பாட்டி கபன் செய்வதை போல ஒரு மீனுடைய ரூஹை மலக்குமார்கள் சுவர்க்கத்திலிருந்து நறுமணம் வீசக்கூடிய ஒரு பட்டாடையில் வைத்து கபன் செய்கிறார்கள். சுத்தி கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்லுகிறார்கள். வானத்தை கதவை திறந்தவுடன் முழு ஏழு வானங்களும் நறுமணம் வீசுகிறது, முழு உலகமும் நறுமணம் வீசுகிறது. மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ஏழு வானங்களும் நறுமணம் வீசுகிறது, முழு உலகமுமே நறுமணம் வீசுகிறது, உங்களுடைய கைகளில் அப்படி என்னதான் வைத்திருக்கிறீர்கள்? மலக்கில் மௌத்தவர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பூமியிலே ஒரு சாலிஹான மனிதராக வாழ்ந்தார், அவருடைய உயிரை ரூஹை நாங்கள் சுமந்து வருகிறோம், அதனால் தான் இதெல்லாம் இவ்வளவு நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு சாலிஹான ரூஹ் இந்த உலகம் முழுவதும் ஏழு வானங்கள் வரை நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த மனிதனை பற்றி அவனுடைய குடும்பத்தார்கள் என்ன பேசுகிறார்கள்? அந்த மலக்கில் மௌத்தவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், ஒரு சாலிஹான மனிதனை நாம் இழந்து விட்டோமே என்று குடும்பத்தவர்கள், அயலவர்கள், நண்பர்கள், ஊர் மக்களே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாலிஹான மனிதனை நாம் இழந்து விட்டோமே என்று ஊர் மக்களே இவனை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள். அப்படியா மக்களே இவனை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ரஹ்மானாகிய நான் இவனை எவ்வாறு ஒரு கெட்டவனாக ஒரு பாவியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நானும் இவனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டேன், இவனை சொர்க்கவாதிகள் இருக்கின்ற பில்லியின் என்ற இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதனை கபூல் செய்து சொர்க்கத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கெட்ட மனிதன் மௌத்தாகிவிட்டான்,
அவனுடைய உயிரை நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நாற்றம் வீசக்கூடிய ஒரு அழுக்கான ஆடையிலே சுற்றி கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் முழு உலகமுமே துர் நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. முதலாவது வானத்தை மலக்குமார்கள் சிறப்பதற்கு மறுத்து விடுவார்கள். கெட்டவனுடைய அடியானுடைய உயிர் மேலே கொண்டு வரக்கூடாது, நாற்றம் வீசுகிறது என்று மலக்குமார்கள் முதலாவது வானத்தை வானத்தின் கதவை சிறப்பதற்கு மறுத்து விடுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, சிஜ்ஜீன் கெட்டவர்களுடைய இடத்திலே இந்த ரூஹை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்திலே எவ்வாறு வாழ்கிறோமோ அதனுடைய முடிவைத்தான் நம்முடைய சக்கராத்தின் போது நாங்கள் நிச்சயமாக சந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியிலே கோபங்கள் இருக்கலாம், குரோதங்கள் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதரை பார்த்து சொல்லுகிறது, ஒரு முஸ்லீமான ஆணோ பெண்ணோ மூன்று நாட்களுக்கு மேலால் கதைக்காமல் குரோதமாக கோபத்தோடு அவர்கள் பேசாமல் இருப்பதிருக்கிறது, அது ஒரு முஸ்லீமுக்கு ஹராம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபமன் மாத அலா தாலிக் தகலன் நார், அதே கோபத்தோடு குரோதத்தோடு பேசாத நிலையில் யாரேனும் வஃபாத்தாகிவிட்டால் இவர்கள் நேராக நரகத்தை சென்று அடைகிறார்கள் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸ் நம் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் இருக்க வேண்டும். ஒரு குறுகிய கால வாழ்க்கை, எத்தனை போட்டிகள், பொறாமைகள், ஒருவன் மற்றவனை பற்றி புறம் பேசுகிறான், பொறாமைப்படுகிறான், பெருமை அடித்துக் கொண்டு இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறான், கோல் சொல்லி திரிகின்றான். இவைகளெல்லாம் மனித வாழ்வுக்கு ஒவ்வாத கேவலமான ஷைத்தானுடைய பண்புகள் என்பதனை மறந்து விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே இருந்து அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி முடித்து விட்டால் உடனே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்க மாட்டார்கள். நான்கு விடயங்களில் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். முதலாவதாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், நரகத்துடைய அஸாபை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவதாக வமின் அஸாபில் கபர், கபருடைய அஸாபை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், ஹயாத்தோடு வாழுகின்ற காலகட்டத்திலும் மௌத்தானத்திற்கு பிறகும் எங்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் உண்டாகி அந்த குழப்பங்கள் வருவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான்காவதாக நபி அவர்களுடைய துஆ, இறுதி நாள் கியாமத்துடைய நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜாலுடைய வருகை, இந்த தஜ்ஜால் வந்து எங்களை தீண்டுவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நான்கு விடயங்களும் மிக முக்கியமானவைகள். இந்த நான்கு விடயங்களிலிருந்தும் பாதுகாப்பை தேடியவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்னாராயன் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நபி அல்லவா கேட்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நரகத்திலும் கபரிலும் அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயமாக இருக்கிறது தான் என்பதனைத்தானே வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உண்மையான நிகழ்வை நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மதீனத்துடைய மண்ணில் நடைபெற்ற ஒரு முக்கியமான யுத்தம் தான் ஹந்தக்குடைய யுத்தம். அகழ் தோண்டப்பட்டு முஸ்லீம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே யுத்தம் நடைபெறுவதற்காக ஆழமான அகலமான குழிகளை சஹாபாக்கள் சல்மானில் பாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஷூராவின் பிரகாரம் நபி அவர்கள் மதீனாவில் ஆழமான குழிகளை தோண்டினார்கள். இந்த செயலில் மிகவும் திடகாத்திரத்தோடு அதீத சக்தியோடு குழிகள் தோண்டியவர்கள் தான் முஆத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யுத்தம் முடிந்து விட்டது, முஸ்லீம்களுக்கெல்லாம் பாரிய வெற்றியை கொடுத்தான். நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள், அந்த தோழரை காணவில்லை. சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, என் நண்பர் ஸஅத் இப்னு முஆதை காணவில்லையே, அவர் எங்கே என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அகல் தோண்டியதனால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எழுந்து நடந்து வர முடியாது, அவருடைய வீடோ மதீனத்துடைய எல்லையிலே இருக்கிறது. சஹாபாக்கள் விளக்கம் சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லைக்கு நடந்து சென்றார்கள், சுகம் விசாரித்தார்கள். சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, சஹதை எந்த நேரத்திலும் நான் பார்க்க வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது. அவருடைய வீடும் மதீனாவுடைய எல்லையிலே இருக்கிறது. அவரை சென்று சந்திப்பதற்கு தூரத்தினால் எனக்கு சற்று சிரமமாக இருக்கிறது. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே அவருக்கு ஒரு சிறிய கொட்டிலை கட்டி கொடுக்கிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சோழர்களிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு கொட்டிலை கட்டி கொடுத்தார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். நபி அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ வருவார்கள், சேமநலம் விசாரிப்பார்கள், அவருக்காக செய்துவிட்டு நரியவர்கள் சென்று விடுவார்கள். இப்படித்தான் நபி அவர்கள் ஒரு நாள் இஷாவுடைய தொழுகை முடித்து நேராக தன்னுடைய வீட்டுக்கு செல்லாமல் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள், சுகம் விசாரித்தார்கள். அவர்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகத்தான் இருந்தது. ஆறுதலான சில வார்த்தையை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இல்லம் சென்று விட்டார்கள். நடுநிசை நேரம், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மத்துடைய நபியிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கவலைப்படுகின்ற அளவுக்கு, ஏழு வானத்திலும் இருக்கின்ற மலக்குமார்கள் கவலைப்படுகின்ற அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அருகே நடுங்குகின்ற அளவுக்கு ஒரு மனிதர் வஃபாத் ஆகிவிட்டார் என்று ஜனாசாவுடைய செய்தியை அறிவித்து சென்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு கண்மணித்தவர்கள் நேராக ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அங்கே சிரித்த முகத்தோடு கண்ணை மூடி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாசாவாக காட்சி தருகிறார்கள். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான நெருக்கமான சஹாபி அகல் யுத்தத்திலே சக்திக்கு மீறி அந்த அகல் குழிகள் தோண்டியதனால் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோயே அவருக்கு வஃபாத்தை கொண்டு வந்துவிட்டது. நபி அவர்கள் அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மறுநாள் காலை சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாற்றினார்கள், கஃனித்தார்கள், சந்தூக்கில் வைத்து சஹாபாக்கள் தூக்குகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு தொழுவிப்பதற்காக எடுத்துக் கொண்டு வருவதற்கு சந்தூக்கில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் அந்த சந்தூக்கில் ஜனாசா இருந்தால் இருக்க வேண்டிய பாரம் இல்லாமல், ஜனாசா இல்லாமல் வெறுமனே இருக்கின்ற சந்தூக்கை தூக்கிக் கொண்டு வந்தால் அது எவ்வாறு இலகுவானதாக தள்ளம் பாடிக்கொண்டு வருமோ, இதே போன்ற ஓர் உணர்வை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். சஹாபாக்கள் கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹல் பக்கிய ஸஅதுன் அம் லா, நபியே நாயகமே, இந்த சந்தூக்கில் ஸஅதுடைய ஜனாசா இருக்கிறதா இல்லையா? இல்லைதான் போல் தெரிகிறது, பாரம் இல்லையே, சுமையில்லாமல் பாரம் இல்லாமல் இருக்கிறதே நபியே நாயகமே என்று சொன்ன நேரத்தில் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. மஸ்ஜித் நபவிக்கு எடுத்து சென்றார்கள். ஜனாசா வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்தினார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அல்லாவுக்கும் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு அடியாராக வாழ்ந்தவர்கள் தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அருகே நடுங்கி இருக்கிறது. அன்னாருடைய ஜனாசாவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் சுமந்து வந்தார்கள். அதனால் தான் உங்களுக்கு அந்த பாரம் காலம் தெரியவில்லை. அந்த 70,000 மலக்குமார்களும் தகுடைய ஜனாதா தொழுகையிலே கலந்து கொண்டு தொழுவார்கள். அதனால் தான் இந்த பூமியில் எந்த மனிதனுக்குமே இல்லாத ஒரு சங்கையை, மாண்பை, மகத்துவத்தை அல்லாஹ் இந்த சாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். 70,000 மலக்குமார்கள் தொழுதிருக்கிறார்களே என்று சொல்லிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கியவர்களாக அந்த ஜனாதாவை சஹாபாக்களோடு சுமந்து சென்றார்கள். ஜன்னத்தில் பக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள்ளே இறங்கினார்கள். தன்னுடைய கையினால் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாதாவை வாங்கி உள்ளே வைத்து நபியவர்கள் மேலே எழும்புகிறார்கள் மண்ணை போடுவதற்காக. எழுந்த நபியவர்கள் திடீரென சத்தமிட்டவர்களாக சுபஹானல்லாஹ் என்று நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில் சொன்னார்கள். சற்று நேரத்தில் அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹை புகழ்ந்தார்கள். எத்தனையோ ஜனாதாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். எந்த ஜனாதாவையும் பார்த்து இப்படியாக சுபஹானல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லியது கிடையாது. சஹாபாக்கள் ஜனாதாவுடைய கடமை முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நபியே நாயகமே, வித்தியாசமாக சுபஹானல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் சொன்னீர்களே, என்ன காரணம்? கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் யாருடைய ஜனாசாவுக்குமே இல்லாத ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் இந்த சஹதுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய அருகே நடுங்கியது என்றால் இதைவிட ஒரு கண்ணியம் மாண்பியதுவாக இருக்க முடியும்? அப்படியான சஹதை நான் கபரில் உள்ளே வைத்த நேரத்தில் கபருடைய இரண்டு பக்கமும் அவரை நெருக்குகின்ற காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன். உடனே சுபஹானல்லாஹ் என்று சத்தமிட்டு சொன்னேன். அல்லாஹ் அந்த வார்த்தையை கேட்டு சஹதுடைய கபரை விசாலமாக்கினான். இதனை பார்த்து அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தினேன், அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தேன் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகூ மின் அஸாபில் கபர், கபருடைய அஸாபை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கபர் இருக்கிறதே அதே பன்னன் தனியான ஒரு இருட்டறையாக இருக்கிறது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத விஷஜந்துக்கள், புழுக்கள், பூச்சிக்கள் நிறைந்த மண்ணறையாக இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனையும் நெருக்கும். அந்த நெருக்கத்திலிருந்து அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாப்பதாக இருந்தால் இந்த சஹதை பாதுகாத்திருப்பான் அல்லவா? இந்த சஹதை கூட இந்த கபர் நெருக்குவதிலிருந்து பாதுகாக்கவில்லை என்றால் நீங்களும் நாங்களும் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமையான வாழ்க்கையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஈமானின் உச்சத்தில் இருந்த சஹாபாக்களை கூட கபருடைய நெருக்கடி விட்டு வைக்கவில்லை என்றால் பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எவ்வாறான ஒரு நிலைமையை கபிரிலே சந்திக்க போகிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கை விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து காட்டினார்கள். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய இரண்டு விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று நெருக்கப்படுகின்ற வரைக்கும் கபருடைய இரண்டு பக்கமும் அவனை நெருக்கும் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஐங்கால தொழுகையில் பேணுதலாக இருப்போம். எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் தொழுவது அல்ல தொழுகை, தொழுகைக்குரிய நேரத்திலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய அன்றாட பாவனைகள் அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்துகின்ற அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து உள்ளத்தை புண்படுத்திவிடக் கூடாது. தனிமையாக, இனிமையாக, நல்ல அன்பான வார்த்தைகளை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசுவோம். பெரியோர்களுக்கு மரியாதை செய்வோம். சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டுவோம். எங்களை விட்டு மரணித்து மன்னரையே வாழுகின்ற அந்த மூத்தோர்கள் நல்லோர்கள் இந்த பூமிக்கு எங்களுக்கு முன்னால் வந்து சுஜூது செய்த நல்லவர்கள் இன்று மன்னரை வாசிகளாக இருக்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். நாளை ஒரு நாள் நாங்களும் மன்னரைக்கு சென்று விட்டால் பின்னால் வருகின்ற சமுதாயம் எங்களுக்காக துஆ செய்வார்கள். எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுடைய நோய் நொம்பலங்கள் சுகமாகுவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகளை நீ மன்னித்தல்வாயாக, எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் அருமை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கி அருள்வாயாக, எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு நோய் உடல் ஆசியத்தை கொடுத்தல்வாயாக. அப்படியான கஷ்டமான நோய்கள் நொம்பலங்கள் எங்களை வந்து பீடித்து விடாமல் யா அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வாயாக. மௌத்தாகின்ற வரைக்கும் சுஜூது செய்து தொழக்கூடிய உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் நல்ல சந்ததிகளையும் யா அல்லாஹ் நீ தந்தல்வாயாக. அதிகமான பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், சக்கராத்திரை நேரத்திலே எங்களை பிடித்து விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபருடைய அதாபை விட்டு நம்மை நீ பாதுகாத்தல்வாயாக. மகஷர் வழியிலே நடக்கின்ற அமளி துமளிகளில் நம்மை பாதுகாத்தல்வாயாக. நல்ல அமல்களை கொண்டு, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை யா அல்லாஹ் நீ நீளமாக்கியல்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்காக, முஸ்லீம்களுக்காக, முஸ்லீமுடைய வளர்ச்சிக்காக யார் யாரெல்லாம் சொத்துக்களாலும் செல்வங்களாலும் கருத்துக்களினாலும் பாடுபட்டு உழைத்தார்களோ அவர்களுடைய முயற்சிகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நமது நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் வாழுகின்ற முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உன்னுடைய மேலான கண்ணியத்தை பாதுகாப்பை நீ கொடுத்தல்வாயாக. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியதனால் தான் முஸ்லீம்கள் இன்று கண்ணீரும் கம்பலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை நீ இழிவுபடுத்தி விடாது யா அல்லாஹ். மாற்று மத சகோதரர்களுக்கு முன்னால் அவர்களை கண்ணீர் வடிக்க செய்து விடாது யா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுப்பாயாக, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக, எங்கள் சிறார்களுக்கு பிரயோசனமான நல்ல இல்மையும் நல்ல அதபு ஒழுக்கத்தையும் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. எங்கள் பெண்களுக்கு நல்லொழுக்கத்தையும் ஈமான்தாரியான பெண்களாக ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு நல்லதோர் மௌத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு சீதேவித்தனமான மௌத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் கபூல் செய்வாயாக.
For more lectures, visit slhub.com.